குதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கு வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்ச்சியை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் சுந்தர் பிச்சை புதிய நம்பிக்கை என்ற புத்தகத்தின் மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாத நூலக நிர்வாகி. நூலின்றி அமையாது உலகு என்ற தலைப்பிலே இன்று நாம் கேட்க இருப்பது சுந்தர் பிச்சை. இதன் ஆசிரியர் ஜெகமோகன் எஸ் பன்வர், தமிழில் கார்த்திகா குமாரி. இந்த நூல் 144 பக்கங்கள் கொண்டது. விலை 133 ரூபாய். 6 Cents பப்ளிகேஷன்ஸ் 2016 வெளியிட்டுள்ளது. சுந்தர் பிச்சை என்ற பெயர் 2015 August 10 கூகுள் நிறுவனத்தின் 3rd தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றது முதல் உலகின் பல பாகங்களிலும் அவரது பெயர் உச்சரிக்கப்பட்டது என்றால் அது மிகையில்லை. முன் எப்போதும் இல்லாத அளவு சுந்தர் பிச்சை நியமனம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பியிருக்கிறது. அதற்கு ஒரு வருடம் முன்பு உலகின் 4வது பெரிய நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் சத்யா நாடல்லாவை அதன் தலைவராக நியமித்த போது இருந்த எதிர்பார்ப்புகளை சுந்தர் பிச்சை விஞ்சிவிட்டார் என்றே சொல்லலாம். மைக்ரோசாஃப்ட் போல மற்ற பெரிய ஐடி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களைப் போல அல்லாமல் தன்னுடைய கடந்த காலத்தில் பெரிய தவறுகள் ஏதும் செய்யாத நிறுவனம் கூகிள். அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் மற்றும் பல நிறுவனங்களிடம் எல்லா முனைகளிலிருந்தும் போட்டி போட்டு கொண்டுதான் இருக்கிறது. சுந்தர் பிச்சர் அவர்கள் கூறியது, கூகிளையும் இணையத்தையும் நோக்கி என்னை ஈர்த்த விஷயம் அது ஒரு மிகப்பெரிய சமத்துவவாதி என்பதுதான். கூகிள் எப்போதுமே சமத்துவவாதியாக இருக்க முயற்சி செய்கிறது என்றே நான் விரும்புகின்றேன். ஒரு சில துறையினருக்கு மட்டுமே என தொழில்நுட்பத்தை கொடுப்பதாக மட்டும் கூகிள் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை நாங்கள் தொழில்நுட்பத்தை ஒரு சமன்பாட்டு விசையாக உலகின் ஒவ்வொரு தனிமனித தேவையையும் நிறைவேற்றும் கருவியாகவே இருப்பதை விரும்புகின்றேன். 2015 பார்சிலோனாவில் நடந்த மொபைல் காங்கிரஸ் கண்காட்சி, இந்த கண்காட்சி வரலாற்றில் மிகப்பெரிய கண்காட்சி இதுதான். 200 நாடுகளைச் சேர்ந்த 2000 நிறுவனங்களில் இருந்து 94,000 பேர் ஓரிடத்தில் கூடினார்கள் என்பது கற்பனைக்கெட்டாத உண்மை. இதில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இதில் பேசிய ஒருவரை பற்றி தான் நாம் கவனிக்க வேண்டும். ப்ளூம்பெர்க் பிஸ்னஸ் வீக் பத்திரிகையின் பிராட் ஸ்டோன் ஒரு கூகுள் பிரதிநிதியை அறிமுகப்படுத்தினார். 2014 ஜூன் மாதம் இந்த நபரை பற்றி தன் பத்திரிகையில் எழுதிய ஃப்ராஸ்டோன் அவரை கைபேசி உலகின் மிக சக்தி வாய்ந்த மனிதர் குறிப்பிடுகிறார். அப்போதைய கூகுளின் மூத்த துணைத்துறை தலைவராக இருந்து இப்போது அதன் தலைமை செயல் அதிகாரியாக உயர்ந்திருக்கும் சுந்தர் பிச்சை தான் அந்த மனிதர். வாழ்க்கையில் ஜெயித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பெரும் தடைகளை தாண்டித்தான் வந்திருப்பார்கள். ஜெயித்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு சந்தோஷமான கடந்த காலம் மட்டுமே இருந்திருந்தால் இன்னும் எதையும் சாதித்திருக்க ஒருவருக்கு ஊக்கம் கொடுத்த கதைகளே இருந்திருக்காது. ஜெயித்தவர்களுக்கும் அவரோடு ஓடியவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான். எதற்கும் அசராத அவர்கள் மனம் அவர்களிடம் இருப்பதை ஆயுதமாக்கி அவர்களை போருக்கு அனுப்பியிருக்கும். வீட்டிலேயே உட்கார்ந்து எனக்கு தேவையானது கிடைக்கவில்லை அதனால் ஜெயிக்கவில்லை என்று புலம்பியிருக்க மாட்டார்கள். சுந்தர் பிச்சை ஜெயிப்பவர்களின் பரம்பரை சேர்ந்தவர். எல்லரி சேனிங் வார்த்தைகள் அவருக்கு மிகவும் பொருந்தி போகின்றது. சுந்தர் பிச்சையின் குடும்பம் பாரம்பரியமிக்க ஒரு சாதாரண குடும்பம். அவரது பெற்றோருக்கு தங்களது குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் லட்சியமாக இருந்தது. இதனால் அவரது பெற்றோர்கள் தாங்கள் விரும்பிய கார், தொலைக்காட்சி போன்ற தேவைகளை கூட தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. சுந்தரின் அப்பா தான் வேலை செய்யும் இடத்தில் சந்திக்கும் பிரச்சனைகளையும் கதைகளையும் பற்றி சொன்னது சுந்தர் மீது பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த வயதிலேயே அவருக்கு தொழில்நுட்பத்தின் மீது ஆர்வத்தை தூண்டியது. 2வது, அந்த குடும்பத்தின் முதல் தொலைபேசி அதுதான் அவரை தொழில்நுட்பத்தின் பக்கம் அதிகம் ஈர்த்தது. தொலைபேசியில் டயல் செய்த எண்ணை மறக்காமல் நினைவில் வைத்திருக்க முடியும் என்பதை சுந்தர் கண்டுபிடித்தார். தங்கள் பிள்ளைகள் நலனுக்காக பல பெற்றோர்கள் செய்ததைத்தான் தன் அப்பாவும் அம்மாவும் தங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை தியாகம் செய்தார்கள். தங்களிடம் இருந்த பணத்தை எல்லாம் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக செலவழித்தார்கள் என நினைவு கூறுகிறார். ஜவஹர் வித்யாலயாவில் 10 வகுப்பு முடித்த பின் சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள வாணிப்பள்ளியில் சேர்ந்தார் சுந்தர். 1989 வருடம் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் 12 வகுப்பு முடித்தார். வனவாணியில் படிப்பை முடித்து கராக்பூர் ஐஐடியில் சேர்ந்தார். 1993 கல்லூரி படிப்பை முடிக்கும்போது உலோகவியல் துறையின் முதல் மாணவனாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பாடங்களிலும் சிறப்பான வெற்றியை பெற்றார். உலோகவியல் துறையில் சேர்ந்திருந்தாலும் மின்னணுவியலும் ஆர்வம் கொண்டிருந்த அவரது பிடெக் ஆய்வுகள் மின்னணுவியலை பற்றி தான் அமைந்திருந்தது. சிலிக்கானில் மற்ற பொருள்களின் மூலக்கூறுகளை எடுத்து மாற்றி வைத்து அதன் தன்மையை மாற்றுவது தொடர்பான ஆய்வுக்கட்டுரை எழுதியிருந்தார். ஐஐடி முடித்த பின்பு அமெரிக்காவின் ஸ்டோன் போர்டில் எம்எஸ் படிக்க சென்றார். அப்போது கல்விக் கடன் கிடைக்காதால் தன் தந்தையின் ஒரு வருட சம்பளத்துக்கும் அதிகமான தொகையை செலவு செய்து சுந்தரை படிக்க வைத்தார் அவர் தந்தை. ஸ்டான்போர்ட் படித்த பிறகு சிலிக்கான் பள்ளத்தாக்கில் செமி கண்டக்டர்கள் தயாரிக்கும் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் நிறுவனத்தில் சில காலம் வேலை பார்த்தார். ஸ்டோன்போர்டில் மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் என்ஜினியரிங் துறையில் எம்எஸ் படிக்க வேண்டும் என்று சுந்தர் எடுத்த முடிவு கூகுளின் வணிகத்தை புரிந்து கொள்ளவும் அதனை உருவாக்கியவர்களின் எண்ண ஓட்டத்திற்கும் மதிப்பு சேர்க்கவும் மிகவும் உதவியது. ஒரு பொருளின் அடர்த்தி செமிகண்டக்டர்களின் மூலக்கூறுகளின் இயக்கம் கனிப்பொருள்கள் உருவாக்கத்துக்கு காரணமான செமிகண்டக்டர்கள் பொருள்களை கண்டறிவது போன்றவற்றில் திறமைசாலிகளாக விளங்கினார். கூகுளின் முதன்மை நிர்வாக அதிகாரியாக பிச்சை அறிவிக்கப்பட்டதும் அவருக்கு எதிராக எழுதப்பட்ட கட்டுரைகளில் ஒன்று ஆகாத் காசி எழுதியது. இக்கட்டுரை அவரை நேரடியாக தாக்காவிட்டாலும் அவரை நோக்கியும் அமெரிக்காவில் வசிக்கும் சில புத்திசாலி இளைஞர்கள் பற்றியும் பல கருத்து எழுதப்பட்டிருந்தன. வேலைக்கு செல்லும் அமெரிக்கர்களுக்கு எப்படி இவர்களில் அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று ஃபர்ஸ்ட் போர்ட் காம் இணையதளத்தில் காசி எழுதிய கட்டுரையில் புலம்பெயர் முக்கியமாக இந்தியர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் கிடைக்கும் வழிகாட்டுதல் அமெரிக்கர்களுக்கு கிடைப்பதில்லை என்றார். அவரது கட்டுரையிலே தன்னையும் மீறி அவர் ஒப்புக்கொள்ளும் ஒரு விஷயம், அமெரிக்காவுக்கு வந்த மேல்தட்டு வர்க்கத்தினை எல்லோரும் திறமையின் அடிப்படையில் வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் என்று கூறிய அவர், விஷயமே சுந்தரின் திறமைக்கு ஒரு சான்று. தன் வாழ்வில் தனக்கு கிடைக்காத விஷயங்கள் எதுவும் தன் வெற்றியை தடுக்க முடியாது என்று உழைத்தவர் பிச்சை. 1926 வருட ஜேம்ஸ் மெக்கன்சி என்பவரால் மேலாண்மை துறையில் கணக்கியல் துறையின் கொள்கைகளை புகுத்தி பார்க்க உருவாக்கப்பட்டது மெக்கன்சி நிறுவனம். உலகின் முக்கியமான மேலாண்மை ஆலோசனை நிறுவனங்களுள் ஒன்றாக உள்ளது மெக்கன்சி நிறுவனம். 2004 ஆண்டு கூகுள் நிறுவனத்திற்கு செல்லும் முன் 3 ஆண்டுகள் இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தார் சுந்தர் பிச்சை. மெக்கன்சில் வேலை பார்க்கும்போதுதான் வார்டன் வணிக கல்வி நிறுவனத்தில் எம்பிஏ படித்தார். அவருடைய மேலாண்மை திறனை வளர்க்க மெக்கன்சியை உதவியது. கூகிளை நிறுவிய லாரி பேஜ் சுந்தர் பிச்சையின் அறிவையும் செயல்படும் திறனையும் பற்றி, கூகிளை மறு உருவாக்கம் செய்வதிலும் ஆல்பபெட்டை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு சுந்தர் பிச்சைக்கு இருக்கிறது. சமீப காலங்களில் நான் சொல்ல விரும்புவதையும் சில நேரம் அதை விடவும் மேன்மையான சில கருத்துக்களை சுந்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாங்கள் இருவரும் சேர்ந்து வேலை செய்வதை நான் ரசித்து அனுபவித்திருக்கிறேன். சென்ற வருட அக்டோபரில் எங்களுடைய இணைய தொழில் தொடர்பான ப்ராடக்ட் மற்றும் என்ஜினியரிங் பொறுப்பை அவர் ஏற்றதில் இருந்து முழுவதுமாக தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய முன்னேற்றத்தையும் நிறுவனத்தின் மேல் அவருக்கு இருக்கும் அர்ப்பணிப்பையும் பார்த்து நானும் செர்கேயும் உற்சாகமாக இருக்கிறோம் என லாரி பேஜ் கூறியுள்ளார். 1997 வருடம் லாரியும் செர்கேயும் கூகுள் டாட் காமை ஒரு டொமைனாக பதிவு செய்தனர். கூகுள் என்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பெயர் அது. அது ஒரு எண்ணின் பெயர், ஒன்றுக்கு பின்னால் 100 ஜீரோக்களை கொண்ட ஒரு எண்ணின் பெயர். அதுபோல எண்ணற்ற தகவல்களை கூகுள் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் சூட்டப்பட்ட பெயர். 2001 விக்கிபீடியா தொடங்கப்பட்டது. அதற்கு முன் இணையத்திலிருந்த ஒரே கலைக்களஞ்சியம் நியூபீடியா. இதனை ஜிம்மி வெல்ஸ், டிம்சல் மற்றும் மைக்கேல் டேவிஸ் மூவரும் இணைந்து தொடங்கிய பொமிஸ் என்ற இணைய விளம்பர நிறுவனத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. கூகிளின் தயாரிப்பு துறை மேனேஜர்களுள் ஒருவராக சேர்ந்த பிச்சைக்கு தேடுபொறி, கூகிள் டூல்பார், கூகிள் டெஸ்க்டாப் தேடல் போன்றவை முக்கிய பொறுப்புகளாக இருந்தன. மற்றவர்கள் தடைகள் என்று நினைப்பதை வாய்ப்பாக மாற்றும் விஷயம் சுந்தருக்கு தெரியும். இதைத்தான் சரமாரியாக தோற்றமளித்த கூகுளின் டூல்பாரில் மாற்றம் கொண்டு வரும்போது செய்தார். கூகிள் டூல்பார் எந்த அளவுக்கு முக்கியம் என்றால், அது அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அப்போது பிரபலமாக இருந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், முசில்லா, ஃபயர்பாக்ஸ் இரண்டு ப்ரௌசர்களிலும் கூகிளை முதன்மை தேடல் இயந்திரமாக மாற்றியது. கூகிள் குரோமை உருவாக்கியதில் சுந்தர் பிச்சையின் பங்கு மிகவும் முக்கியமானது. மைக்ரோசாஃப்ட் அதற்கு கோபமாக எதிர்வினையாற்றியதும் பிச்சையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது. 2004 சுந்தர் பிச்சை கூகுளுக்குள் நுழையும் போது அதன் தலைமை நிர்வாக அதிகாரியாக எரிக் ஸ்மித் இருந்தார். கூகுளின் தயாரிப்பு துறை மேனேஜர்களுள் ஒருவராக சேர்ந்த பிச்சைக்கு தேடுபொறி, கூகுள் டெக்ஸ்டாப், தேடல் போன்றவை முக்கிய பொறுப்புகளாக இருந்தன. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரை நம்பியிருந்ததால் எப்போது வேண்டுமானாலும் மைக்ரோசாஃப்ட் அதை எடுத்துவிட்டு தங்களது சொந்த தேடல் பக்கத்தை கொண்டு வந்துவிடும். இதனால் கூகுளுக்கு என்று ஒரு ப்ரௌசர் தேவை என்று உணரப்பட்டது. இப்படித்தான் குரோம் பிறந்தது. உலகத்துக்கு இன்னொரு ப்ரௌசர் தேவையில்லை என்று கூகுளின் தலைவர் எரிக் ஸ்மித் நம்பிக்கொண்டிருந்தார். மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கூகுளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருந்தால் குரோம் பிறந்திருக்குமா என்ற கேள்வியும் எழும். இன்று ப்ரௌசர் உலகில் முக்கியமான ஒன்றாக குரோம் இருக்கிறது. கூகுளின் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான குரோம் ஓஎஸின் அடிப்படை குரோம் ப்ரௌசர் தான். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸுக்கு மாற்றாக குரோம் ஓஎஸை முன்னோக்கி நகர்த்தி கொண்டுள்ளது. கூகுள் குரோமின் வெற்றியை தொடர்ந்து சுந்தர் பிச்சை துணைத் தலைவராக உயர்த்தப்பட்டார். அடுத்த சில மாதங்களில் மூத்த துணைத் தலைவராக பதவி உயர்வு வழங்கப்பட்டது. குரோம் ப்ரௌசரை பற்றி கூகுள் தலைவர் லாரி பேஜ், சுந்தருக்கு ஒரு முக்கியமான திறமை இருக்கிறது. தொழில்நுட்பத்தில் தேர்ந்த, அதே நேரம் பயன்படுத்த எளிதான பொருட்களை உருவாக்குவது, அதோடு அவருக்கு பெரிதாக பெட் வைப்பதும் பிடிக்கும் என்கிறார். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் உடன் மட்டுமல்ல, அது ஆப்பிள் ஐஓஎஸ்ஸாக இருந்தாலும் போட்டி தேவைப்படும் இடத்தில் போட்டி போட தயாராக இருந்தது கூகுள். அதேபோல் கணிப்பர்களுக்கு மைக்ரோசாஃப்ட் போல ஆண்ட்ராய்டுக்கும் உலகை ஆட்சி செய்வதன் மூலம் ஸ்மார்ட் போன்களுக்கு கூகுள் இருக்க வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆண்ட்ராய்ட் பயன்படுத்துபவர்களும் குரோமை எளிதாக பயன்படுத்தி கொள்ள உதவும் விஷயங்களை செய்யும் அதே நேரத்தில் ஆப்பிள் ஐஓஎஸ்ஸிற்கும் கூகுள் உதவியுடன் உருவாக்கப்பட்ட ஆண்ட்ராய்டுகளுக்குமான ஸ்மார்ட் போன் யுத்தத்தை தொடங்கினார் பிச்சை. குரோம் ஓஎஸ் 2009 ஜூலையில் அறிமுகம் செய்யப்பட்டது. பிச்சை மற்றும் கூகுள் இதை பற்றி சொல்லும்போது, இது ஒரு இணைய வழி செயல்படும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதன் அப்ளிகேஷன்களும் தரவுகளும் கிளவுடில் தான் இருக்கும். அதுபோலவே தானாகவே சமீபத்திய பதிப்புக்கு தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் என்றார்கள். 2013 வருடம் ஆண்ட்ராய்டின் தலைவர் ஆண்டி ருபனுக்கு பதில் அந்த பொறுப்பு சுந்தர் பிச்சைக்கு வழங்கப்பட்டது. ஆண்ட்ராய்டு நிறுவனத்தை உருவாக்கியவர்களில் ஆண்டி ருபன் ஒருவர். 2005 அந்த நிறுவனத்தை சுமார் $50 மில்லியன் கூகுள் வாங்கியது. 2014 யூடியூப், கூகுள் எக்ஸ், காலிகோ போன்ற ஒரு சில விஷயங்களைத்தான் மற்ற எல்லா தயாரிப்புகளுக்குமான ஒட்டுமொத்த தலைவராக சுந்தர் பிச்சை லாரி பேஜ் ஆக்கினார். சிலர் தலைமை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர், சிலர் அந்த பதவியை பெரும் முயற்சி செலவு செய்து செய்வார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் தான் தலைமை பதவி கிடைக்கும் முன்னால் சீராக படிப்படியாக வளர்ந்து வருவார்கள். சுந்தர் பிச்சை இந்த ரகத்தைச் சேர்ந்தவர். புதுகை பண்பலை நேயர்களுக்கும் இதுகாரம் எனது நிகழ்ச்சியினை செவியமெடுத்த அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு நல்ல புத்தக மதிப்புரையிலே தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.
நேயர்களே, இதுவரை நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்ச்சியில் சுந்தர் பிச்சை புதிய நம்பிக்கை என்ற புத்தகத்தின் மதிப்புரையை புதுக்கோட்டை SR அரங்கநாத நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டுமங்கில தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.